SBS தமிழ்.
வணக்கம் சமூக ஆர்வலர் பாடகர் கோவன் அவர்களே.
வணக்கம்.
உங்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இயல்பு வாழ்க்கையை உங்களால் வாழ முடிகிறதா?
இயல்பு வாழ்க்கை என்பது சமூக அநீதிக்கு எதிராக வினையாற்றுவது, அது பாடல் வழியாக. ஆனால் அதுதான் இயல்பு வாழ்க்கை. அதுக்கு அவ்வப்போது வந்து அரசு வழியா தடை ஏற்படுத்தப்படுது. என்றாலும் கூட நாம இந்த வாழ்க்கையிலிருந்து நாம விடுபட முடியாது. ஏன்னா நம்மளுடைய அரசியல் சட்டமே அனுமதிச்சிருக்கக்கூடிய அந்த உரிமையை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துவது. அதோட ஒரு ஜனநாயக அரசு என்கிற வகையில அரசு மக்களுக்கு செய்ய தவறுகின்ற விடயத்தை நாம எடுத்து கூறுவதுங்கிறது நம்ம ஆற்றுகின்ற ஜனநாயக கடமை. அந்த வகையில அந்த ஜனநாயக கடமை நம்ம தொடர்ந்து ஆற்றிக்கொண்டுதான் இருப்போம். ஆனா அவ்வப்போது அந்த கடமை ஆற்றுவத தடுக்குது, குறுக்கீடு செய்து சொல்லப்போனா ஜனநாயகத்தின் பெயரால் இயங்குகின்ற அரசு. அதனால அது அந்த குறுக்கீடு என்பது அடிக்கடி அது நடக்கும். என்றாலும் கூட நம்மளோட ஜனநாயக கடமையை தொடர்ந்து நம்ம ஆற்றிக்கொண்டே இருப்போம்.
சரி, நீங்கள் சொல்கின்ற ஜனநாயக கடமை அல்லது போராட்டம் என்பது பல வடிவங்கள் பெறுகின்றன. ஆனால் உங்கள் கருத்துக்களை பாடல் வாயிலாக மக்களுக்கு எடுத்து வர வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அல்லது எப்படி பிறந்தது, அதை சொல்லுங்களேன்.
நான் முதல்ல ஒரு அமைப்பு சார்ந்த பாடகன். அந்த அமைப்பு பெயர் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம். கலை இலக்கியத்தை மக்களுக்காக பயன்படுத்துவது, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு என்பதுதான் இந்த அமைப்புடைய நோக்கம். அதனால உதாரணக்கு இசை என்பது அல்லது கலையோ இலக்கியமோ பொதுவாக பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்படுது. சில சமயங்கள்ல அது ஒரு போதை என்பது கூட, இசையை கேட்பது ஒரு வகையில ஒரு போதையாக பயன்படுத்தப்படுது. ஆனா இதற்கு மாறாக இசை கலை என்பது மக்களை சிந்திக்க வைப்பதாக இருக்கணும் என்கிற கொள்கை இந்த அமைப்புக்கு உள்ளது. அதனால இந்த அமைப்பை சேர்ந்தவன் என்பதால அந்த கடமையை நான் செய்யறேன். அதோட நான் வந்து இயல்புலயே ஒரு கிராம பின்னணியிலிருந்து வந்ததால கிராமங்கள்ல மக்கள் உழைப்பின் ஊடால, அதாவது பெண்கள்லாம் நடவு பாட்டு நடும் பொழுது பாடுகின்ற பாட்டு, அதே போல ஏற்றம் இறைக்கும் பொழுது பாடுகின்ற பாட்டு, அதுக்கப்புறம் அந்த விவசாய அந்த உற்பத்தி அந்த தொழில், அது அல்லாத மற்ற சமயங்கள்ல நடக்கின்ற ஊர்கள் நடக்கின்ற பண்டிகைகளோ அல்லது விழாக்கள்ல மக்கள் பாடுகின்ற பாட்டு, இதோட நான் சேர்ந்து வளர்ந்ததால இயல்புலயே எனக்கு இசையின் மீது ஒரு நாட்டமும் ஒரு குறைந்தபட்ச திறனும் இருப்பதால சரி அதை நம்ம இந்த அமைப்பின் ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்துவோம் என்கிற வகையில தான் அந்த அமைப்புல என்னை இணைத்துக் கொண்டேன். அந்த வகையில தான் பாடல் இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக எனக்கு கை கொடுக்குது. அப்படிதான்.
இப்போ எத்தனை வருடங்களாக இந்த அமைப்புடன் இணைந்து செயற்படுகிறீர்கள்?
அநேகமா ஒரு 25 ஆண்டு இருக்கும், அதற்கு மேல இருக்கும். சொல்லப்போனாக இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் இப்படியெல்லாம் இந்த விஞ்ஞானம் இந்த வகையான தொழில்நுட்பம் வந்த பிறகுதான் என்னோட பாடல் என்பது இப்போ பலரால் அறியப்பட்டிருக்குது. அதற்கு முன்னாடி இதே போல ஏராளமான பாடல்கள், சொல்லவா நூற்றுக்கணக்கான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி பாடல்கள் வந்து பாடியிருக்கோம். அவை எல்லாமே பதிவு செய்யப்படாம திருமணங்கள்ல பாடப்பட்டு அப்பொழுது மக்கள் கேட்டு உள்வாங்கிக் கொள்வது என்கிற அளவுல அதை நான் தொடர்ந்து அந்த பாடல் பாடி வந்திருக்கிறேன். இப்பதான் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக அது பரவலாக்கப்பட்டது, பிரபலமாயிருக்கும். அப்படிதான்.
ஒரு கேள்வி வைத்திருந்தது, நான் அதை கடைசியாக கேட்பதாக இருந்தது, ஆனால் நீங்கள் அந்த தலைப்பை தொட்டு விட்டபடியால் அதை கேட்கிறேன். இந்த சமூக ஊடகங்களை தடந்து உங்களது பாடல்கள் சமூகத்தில் மாற்றத்தை, அதாவது பாட்டை கேட்டுவிட்டு அப்படியே போகிறார்களா அல்லது அதை கேட்டு அதனால் உங்கள் செய்தியை உள்வாங்கி மாறுகிறார்களா மக்கள், அதை உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது?
உணர்ற மாதிரிதான் இருக்குது. நம்ம பாடுகின்ற பாட்டெல்லாம் உதாரணத்திற்கு எங்க பார்த்தாலும் மதுபான கடைகளை கொண்டு வந்திருக்காங்க, டாஸ்மாக் பேரு, அரசியல் நடத்துகின்ற மதுபான கடைகள். அது மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற கேடு பாதிப்புகள் அதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அங்கங்க மக்கள் போராடுறாங்க. போராட முடியாத இடங்கள்ல மக்கள் வந்து ஒரு வெறுப்பாக, அரசின் மீதான வெறுப்பாக வெளிப்படுத்துறாங்க. இதையெல்லாம் நம்ம பாடலா வெளிப்படுத்தும் போது அது எப்படி நம்ம சொல்றோம்னா வெறும் பாடல், அதாவது நிலைமைகளை சொல்வதாக மட்டும் இல்ல, இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்பதாக தான் நம்ம பாடல் இருக்கு. உதாரணத்துக்கு ஏதாவது மதுவிலக்கு என்பது நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துடைய நம்மளுடைய அரசியல் சட்டத்திலே இருக்குது, கான்ஸ்டியூஷன்லயே இருக்குது. மதுவில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தருவது அரசின் கடமையாக இருக்குது. ஆனா அதற்கு மாறாக, அதே போல மதுவிலக்கு துறையும் இருக்குது, ஆனா அதற்கு மாறாக வெறுமன குடி குடியை கெடுக்கும்னு சொல்லி ஒரு வெறுமன ஒரு வாசகத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு ஆனா அதற்கு மாறாக குடிய விரிவுபடுத்துவது என்பதாக இருக்கும்பொழுது அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அரசு அந்த கடமை ஆற்ற தவறும் பொழுது அந்த விளைவை உருவாக்குகின்ற முனைப்பை மக்கள் தான் எடுக்கணும் என்கிற வகையில நாம விளையாட்டுவோம், நாம போராடுவோம், முடிந்தா நம்ம பல இடங்கள்ல கடைக்கு பூட்டு போடுகின்ற போராட்டம் கூட நடத்துவோம் என்கிற வகையிலதான் நம்மளுடைய பாடல் என்பது ஒரு மாற்றத்திற்கான கருத்தை முன்வைப்பதாகத்தான் பாடப்படுறது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, அது நல்லாவே தெரியுது. அந்த வகையில் அது எடுத்துக்கொண்ட மக்கள் பல இடங்களில் வினையாற்றி இருக்கிறாங்க. பல கடைகள் மூடப்பட்டுருக்கு. இப்ப கூட இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது, நீதிமன்றம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய இந்த கடைகள் அகற்றணும், குறிப்பாக மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இருந்தா அந்த இடத்துல இருந்தா கூட விநீக்கணும் சொல்லி. ஏற்கனவே அப்படி இல்லாம இருந்தது. இப்ப வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு அல்லது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல இருந்தாலும் கூட அதை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பாடல், நம்மளுடைய கருத்து, அதை மக்கள் உள்வாங்கி கொண்டு அவங்க காட்டுகின்ற எதிர்ப்பு, இதுவெல்லாம் வந்து அரசையே இப்படி ஒரு முடிவெடுக்க ஒரு புறநிலையாக ஒரு அழுத்தத்தை தருதுன்னு தான் நான் கருதுறேன். அதனால நேரடியாக பார்க்க முடியுது, இது ஒரு விளைவை உருவாக்குது அப்படின்னு நான் கருதுறோம். பாடல் அதை அப்படி அதான் அப்படி வந்து டாஸ்மாக் கடையை மூடணும் என்று சொல்லி நான் பாடிய பாடல் ஒன்று பாடுறேன். மூடு டாஸ்மாக மூடு, நீ மூடு டாஸ்மாக மூடு, நீ ஒட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு. மூடு டாஸ்மாக மூடு, இன்னும் எத்தனை பிள்ளைகள் குடிச்சு சாகணும், எத்தனை தாலி அறுந்து விடணும்,
எத்தனை கட்சிகள் கொள்ளையடிக்கணும், எத்தனை தேர்தல் வந்து போகணும், இது தப்புன்னு நல்லா தெரிஞ்ச பின்னும் இப்பவே மூடு ஏன் தயங்கணும். சாராயம் ஓட்டு வாங்க சாராயம், கோஷம் போட சாராயம், கொடி புடிக்க சாராயம், சாராய ஊரலில் தான் கட்சி வளருது, உன்ன ஊரு காயா தொட்டு கத்தா தேர்தல் நடக்குது, அட கடைய மூட எதுக்கு ஓட்டு, ஓடு கனமா ஒரு திண்டுக்கல் பூட்டு.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சமூக ஆர்வலர் பாடகர் கோவன் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்ப பல அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் உங்களோட கருத்தோடு ஒத்து போகாதவர்கள் கூட அரசு உங்களுக்கு மேல் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து எதிர்குரல் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள், அது பலமாக ஒலிக்கிறது. உங்களுக்கு உங்கள் பாடல்களுக்கு உங்கள் செயற்பாடுகளுக்கு இவ்வளவு ஆதரவு வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தது உண்டோ?
எதிர்பார்க்கலாம், உண்மையில ஒரே வரியில் அப்படிதான் சொல்லணும். ஆனா அதே சமயத்துல இப்படி இந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஆதரவு அல்லது என் மீதான இந்த கைதுக்கு கண்டனம் வந்ததை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு 30 ஆண்டு காலத்துல அல்லது 25 ஆண்டு காலத்துல நம்மளோட பாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சென்று சேர்ந்து இருக்குது தமிழக மக்கள்கிட்ட அல்லது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட, அது உரிய நேரத்துல அதற்கான விளைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு இந்த ஆதரவு கிடைத்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு சாதாரண ஒரு அமைப்புடைய பெருப்பாடகன். ஒரு தெருவுல நின்று பாடுறோம், தெருமுனையில சில சமயங்கள்ல அனுமதி பெற்று பொதுக்கூட்டங்கள்ல பாடுறோம், அப்படிதான் பாடுறோம். அப்ப அந்த தருணத்துல அந்த இடத்துல எவ்வளவு பேர் குழுமி இருக்காங்களோ அது அவர்களோட நேரடியா போய் சேருது. இப்படிதான் ஒரு சிறுக சிறுக ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் கருதிருந்தோம். இந்த சமூக வலைத்தளம் வந்த பிறகு அது ரொம்ப வேகமாக சென்றது. என்றாலும் கூட இந்த அளவுக்கு, அதாவது கைதுக்கு பிறகு இன்னும் வேகமாக அந்த பாடல் கவனிக்கப்பட்டது, இந்த கைதுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனம் வந்தது. நீங்க சொன்னது போல அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல பங்கேற்கக்கூடிய கட்சிகள் கூட என்னோட கைதை கண்டிப்பாங்க. அது இல்லாம பல இயக்கங்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இது கைதுக்கு பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி நான் அப்படி நினைக்கவே இல்லை. அப்படி நமக்கு இப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு நான் நிச்சயமா நினைக்கவே இல்லை.
இப்படி ஆதரவு கொடுத்தவர்கள் பேச்சு சுதந்திரம் முக்கியம் என்றுதான் சொல்லி உங்களுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். ஆனால் உங்கள் பாடல்களிலே சில வரிகள் தனி மனிதர்களை தாக்குவதாக அமைந்திருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள், அதை பற்றி என்ன சொல்வீர்கள்?
அதாவது தனி மனிதர்கள் அப்படின்னா யாருன்னா, நம்மால தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நமக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அவங்க இழைக்கின்ற தவறை பொறுத்து அவங்க மீது நம்ம வைக்கின்ற விமர்சனம் என்பது அதற்குரிய வார்த்தைகள் அல்லது உணர்ச்சியை அது தாங்கி வருது. அப்படித்தான் சொல்ல முடியும். அவங்க இழைக்கக்கூடிய தவறை பொறுத்து அது அப்படிதான், அது ஏற்படுத்துகின்ற சமூக விளைவை பொறுத்து. இப்ப குடிய பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய அளவுக்கு உயிர் சேதத்தை உருவாக்கி இருக்குது, குடும்பங்கள்ல நிம்மதியை இழக்க செஞ்சிருக்குது, பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை எப்பொழுதுமே அதாவது தன்னுடைய வாழ்க்கை இணைய பறிச்சிருக்கு. அப்புறம் வந்து ஒரு குடிகார கணவன் கூட குடும்பத்தின் சூழல், ஒரு குடிகார கணவன் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த குடும்பத்துக்கு ஏற்படுகிற அச்ச உணர்ச்சி அது. அதுக்கப்புறம் வந்து கணவன் இளம் விதவைகள், இளம் விதவைகளை பத்தி சமூகம் அவங்கள பத்தி அவங்களோட ஒழுக்கம் பத்தி தூற்றுவது இதெல்லாம் மொத்த. அப்புறம் வந்து வேற சில பக்க விளைவுகளும் ஏற்படுது. அது என்னன்னு சொன்னாக்கா கணவனை இழந்த பெண்கள் அல்லது குடிகாரா இருக்கும்பொழுது இந்த இம்போர்டன்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆண் என்கிற வகையில அந்த தகுதி இழக்கின்ற ஒரு காரணத்தால நிறைய நெறி தவறி போகின்ற ஒரு சூழலை இந்த குடியெல்லாம் ஏற்படுத்துது. அப்போ ஒரு ஒரு நாட்டுடைய பண்பாட்டையும் கெடுப்பது. இந்த விளைவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசு, இந்த அரசின் மீதான வெறுப்பாக அது மக்களோட வெறுப்பு. சொல்ல போனாக்கா மக்கள் அதை தேர்தல் வரும்போது காட்டுறாங்க, மற்ற சமயங்கள் எல்லாம் அந்த வேதனையை ஏற்றுக்கொள்றாங்க. தனிப்பட்ட முறையில இந்த அரசின் மீதான வெறுப்பரை இப்ப நம்ம சொல்றோம்ல வரம்புக்குட்பட்ட வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் தாண்டி எல்லாம் மக்கள் வெறுப்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு படைப்பாக ஆக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு இவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா ஏராளமான வழக்குகள் போடலாம். நம்ம பார்த்து பார்த்துதான் எழுதுறோம். சொல்ல போனாக்க மக்களுடைய உணர்ச்சிய வெளிப்படுத்தணும், அதே சமயத்துல அதுக்கு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து போடணும். இந்த முரண்பாடு எப்பொழுதுதான் எங்களுக்கு உண்டு. ஆனா அவங்களை பொறுத்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய தவறுகள் பத்தி அவங்க யோசிக்கிறது இல்ல, அதை பத்தி அவங்க சொல்ல போனா அவங்க அதைத்தான் யோசிக்கணும். அதை திஞ்சித்தான் யோசிக்கிறது இல்ல. இன்னும் மதுக்கடைகளை விரிவுபடுத்துறத பத்தி யோசிக்கிறாங்க, மக்களுக்கு இன்னும் பாதிப்பை உருவாக்குறத நோக்கிதான் அவங்க போறாங்க. அப்படி அவங்க உண்மையில இத மக்களோட துயரத்தை யோசிச்சாங்கன்னு சொன்னாக்க யோசிக்கணுங்கிறதா அவங்க அதை யோசிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலாக மக்கள் கொஞ்சம் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாலோ அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளை நாம வந்து வெளிப்படுத்தினாலோ ஏன் நீங்க வார்த்தை இப்படி பயன்படுத்துறீங்க, தனிநபர் தாக்குதல் சொல்றாங்க. ஒரு விஷயம், தனிநபர்கள் தாக்குதல்னா யாரை தாக்குறோம், யார் அந்த விளைவை உருவாக்குறாங்களோ அவங்களதான் தாக்குறோம். தாக்குறோம்னா என்ன, விமர்சனம் செய்யறோம். அது ஒண்ணு தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனம், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துறாங்க. அப்படிதான்
செருப்ப வச்சு ஆண்ட கதை ராமாயணத்துல, மோடி செருப்பு ரெண்டும் ஆளுது தமிழகத்துல, பொண்டாட்டிய ஒதுக்கி வச்சான் ராமாயணத்துல, புராணம் அப்படியே பொருந்தது. நாம் மோடிய சொல்லல, நாம் மோடிய சொல்லல,
எலையங்க வந்து நடத்துற ரத யாத்திர, ராமராஜ்யத்துக்கு இங்கு தாண்ட இறுதி யாத்திர.
சார், நீங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பாடல் அமைப்பதாக சொன்னீர்கள், ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் வன்முறையை தூண்டுவதாக சொல்கிறார்களே.
அது ஏற்கனவே அந்த மாதிரி கேட்டுட்டேன், என்ன வன்முறை, அதாவது யாரிடம் எங்களுடைய பாடல் யாரிடம் வன்முறையை விதைத்திருக்குங்கிறதுக்கான எந்த உதாரணத்தையும் அவங்க சொல்ல முடியாது. சொல்ல போனாக்கா வந்து இந்த குடியின் மூலமாகத்தான் வன்முறை ஏற்படுது. உங்களுக்கு தெரியாதல்ல, குடும்பத்துக்குள்ள வன்முறை ஏற்படுவதற்கும் அல்லது கூடி வாழ்கின்ற சமூகத்துல வன்முறை ஏற்படுவதற்கும் குடிதான் காரணமா இருக்குது. அதே போல அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பகையை தீர்த்து கொள்வதற்கும் இந்த குடி என்பது மிக மோசமான விளைவு உருவாக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய வாகனங்கள் விபத்துகள் ஏற்படும் அந்த குடி காரணமா இருக்குது. அடுத்தது பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு இந்த குடி காரணமா இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, இந்திய அரசு தேசிய குற்றப்பதிவு ஆணையம் அது தருகின்ற புள்ளி விவரத்திலேயே நிறைய இந்த மாதிரி உயிரிழப்புகளும் பாலியல் வன்முறைகளும் விபத்துகளும் காரணம் குடி என்பது அரசே சொல்லுது. ஆனால் அதுதானே வன்முறை, நம்ம அந்த வன்முறை கூடாது என்பதற்காகத்தானே குடி கூடாதுன்னு சொல்றோம். எனவே நாம எப்படி வன்முறையை தூண்டுவதாக இருக்க முடியும், அதனால அது தவறு, அது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
சரி, ஒரு இறுக்கமான சூழலிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி கோவன் அவர்களே. ஆஸ்திரேலிய தமிழ் நேயர்கள் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள்.
நல்ல நம்ம சிந்திக்கவும் ஒரு சமூக அக்கறையோட செயல்படவும் நல்ல வாழவும் ஒரு பொருத்தமான சூழல் அங்க இருக்குனாக்க ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, நன்றிங்க.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.